പിൻവരും ശ്രീ വ്യാസപൂജാ വിള ഉപന്യാസം വഴങ്ങിയവർ ദൈവത്തിരു ആ സ ഭക്തിവേദാന്ത സ്വാമി ശ്രീല പ്രഭുപാദർ. 1972 വർഷം സെപ്റ്റംബർ 2 തീയതി ന്യൂ വൃന്ദാവനത്തിൽ പതിവ് ചെയ്യപ്പെട്ടത്.
Ladies and gentlemen, this ceremony, of course, those who are my students, they know what is this ceremony.
தாய்மார்களே, கணவான்களே, இந்த விழாவானது உறுதியா என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் இது என்ன விழா என்றது தெரியும்.
Those who are visitors, for their information, I may inform you something about this ceremony. Otherwise, it may not be misunderstood.
யாரெல்லாம் புதிதாக வந்திருக்காங்களோ அவங்களுடைய தகவலுக்காக இந்த விழாவை பற்றி சில விஷயங்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இல்லைன்னா இது தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் கூட.
Outsider may see it that why a person is being worshipped like God. There may be some doubt.
வெளியிலிருந்து வந்திருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த நபரை கடவுள் மாதிரி வழிபடுறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் கூட, அது மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம்.
சோ திஸ் இஸ் தி எட்டிகேட்,
இதுதான் ஆச்சாரம்.
திஸ் செரிமனி இஸ் கால்ட் பியாஸ், பியாஸ் பூஜா. பியாஸ் பியாஸ் மீன்ஸ் தி ஒரிஜினல் ஆத்தர் ஆஃப் வேதிக் லிட்டரேச்சர்.
இந்த விழாவானது வியாச பூஜை என்று அழைக்கப்படுது. வியாச அப்படின்ற வேத இலக்கியங்களுடைய ஆசிரியர் அர்த்தம்.
He is incarnation of Narayan.
அவர் நாராயணரின் அவதாரம்.
He gave us all Vedic knowledge. He received the knowledge from Narada.
அவர் எல்லா வேத ஞானத்தையும் நமக்கு வழங்கியிருக்கார். அவர் இந்த ஞானத்தை நாரதரிடம் இருந்து பெற்றார்.
Narada received the knowledge from Brahma. Brahma received the knowledge from Krishna.
நாரதர் அந்த ஞானத்தை பிரம்மாவிடம் இருந்து பெற, பிரம்மா கிருஷ்ணரிடம் இருந்து பெற்றிருந்தார்.
So, in this way, by disciplic succession, we get transcendental knowledge.
இவ்வாறாக இந்த சீட பரம்பரையின் மூலமாக நாம் இந்த உன்னத ஞானத்தை பெறுகிறோம்.
So Vyas Dev, formerly, before Vyas Dev, say 5,000 years ago, before that time, there was no need of written literature.
முற்காலத்தில் வியாசதேவருக்கு முன்னாடி, ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லணும்னா, அந்த சமயத்தில் வேத இலக்கியங்கள் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது.
People were so sharp in their memory that whatever they would hear from the spiritual master, they would remember for life.
மக்கள் அவங்களுடைய ஞாபகத்திறன்ல ரொம்ப கூர்மையா இருந்தாங்க. அதனால குருவிடம் இருந்து என்ன அவங்க கேட்டாலும் அது வாழ்நாள் முழுக்க அவங்க நினைவு வைத்துக் கொள்வாங்க. அந்த அளவுக்கு கூர்மையான ஞாபகத்திறன் இருந்தது.
பட் இன் திஸ் ஏஜ் இட் இஸ் கால் கலியுகம், வி ஆர் ரிடியூசிங் அவர் பாடிலி ஸ்ட்ரெங்த், அவர் மெமரி பவர் ஆஃப் மெமரைசிங், அவர் ஃபீலிங்ஸ் ஆஃப் சிம்பதி ஃபார் அதர்ஸ், கம்பேஷன், ஏஜ், டியூரேஷன் ஆஃப் லைஃப், religious propensities in this way, in this age, we are reducing everything.
ஆனால் கலியுகம் அழைக்கப்படுற இந்த யுகத்துல நாம எல்லாத்தையுமே குறைச்சிட்டே போறோம். நம்முடைய உடல் பலம், நம்முடைய ஞாபக சக்தி, நம்முடைய மனப்பாடம் செய்யும் திறன், மற்றவர்கள் மீதான அனுதாபம், இரக்கம், நம்முடைய ஆயுட்காலம், மதம் சார்ந்த உணர்வுகள், இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலையுமே குறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம்.
Everyone of you can understand very easily.
நீங்க ஒவ்வொருத்தருமே சுலபமாவே புரிந்து கொள்ளலாம்.
Formally, if somebody is attacked by another man, many person will come to help him. Why this man is attacked?
முற்காலத்தில் எல்லாம் யாரோ ஒரு நபர் இன்னொரு நபரை வந்து தாக்குறாருன்னா பல நபர்கள் ஒன்று கூடி தாக்கப்படுறவருக்கு உதவி செய்வாங்க. ஏன் இந்த நபரை வந்து தாக்குறாருன்னு சொல்லி.
But at the present moment, if one man is attacked, the passers-by will not care for it.
ஆனா இப்ப இருக்கிற காலத்துல யாராவது ஒருத்தங்க தாக்கப்பட்டா அந்த வழியா கடந்து போறவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை கொள்றதே கிடையாது.
Because they have lost their sympathy or mercifulness for others.
ஏன்னா மற்றவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அனுதாபம், இரக்கம், அதை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க.
Our neighbor may starve, but we don't care for it.
அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பட்டினியோடு இருந்தா கூட நம்ம அவங்க மேல அக்கறை கொள்றதில்லை.
But formally, the sympathy for other living entities, even for an ant.
ஆனா முற்காலத்தில் மற்ற உயிர்கள் மீதான அந்த அக்கறை, அனுதாபம், இரக்கம் இருந்தது. ஒரு எறும்புக்கு கூட அதை காட்டினாங்க.
Just like Maharaj Parikshit, while he was touring on his kingdom, he saw that one man was trying to kill a cow.
உதாரணத்துக்கு பரீட்சித் மகாராஜ் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் பயணம் மேற்கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நபர் ஒரு பசுவை கொல்ல முயற்சிக்கிறத அவரால் காண முடிஞ்சது.
பரீட்சித் மகாராஜ் saw immediately. He took his sword. The, who are you? You are killing a cow in my kingdom.
அதை பார்த்த பரீட்சித் மகாராஜ் உடனடியாக அவருடைய வாளை உருவி கொண்டு, யார் நீ? என்னுடைய ராஜ்யத்தில் வந்து நீ பசுவை கொல்றியா அப்படின்னு கேட்கிறார்.
Because the king is supposed, or the government is supposed to give everyone protection.
ஏன்னா ஒரு மன்னர்னா அரசாங்கம்னா எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கப்படணும்.
Not that the government is meant for giving protection to the human being, not to the animals.
மனிதர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துட்டு மிருகங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்கிறது அரசாங்கம் கிடையாது.
Because it is Kali Yuga, the government discriminates between two nationals.
இது கலியுகம்ன்றதுனால அரசாங்கம் ரெண்டு பிரஜைகள் மத்தியில் வேறுபாடு பார்க்குது.
National means one who has taken birth in the land, that is called national.
பிரஜை அப்படின்னா இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருமே பிரஜைகள் தான்.
That is, you know everyone.
அது உங்க எல்லாருக்குமே தெரியும்.
So, the trees, they are also born in the land. The aquatics also born in the land. The flies, the reptiles, the snakes, the birds, the bees, human beings, everyone is born in that land.
மரங்களும் கூட இந்த பூமியில பிறந்ததுதான், நீர்வாழிகளும் இந்த பூமியில பிறந்ததுதான், பூச்சிகள், ஊர்வன, பாம்புகள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாருமே இந்த பூமியில தான் பிறந்தாங்க.
Suppose you learn America, United States, why the government should give protection to one class of living entities, rejecting others?
இப்போ உதாரணத்துக்கு உங்க நாட்டில் அமெரிக்காவில் ஒரு வகையான உயிரினங்களுக்கு அரசாங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இன்னொரு வகையான உயிரினங்களை நிராகரிக்கிறது ஏன்?
This means they have lost their sympathy for others. This is Kali Yuga.
அப்படின்னா அந்த மற்றவர்கள் மீதான இரக்கம் இல்லாம போயிடுச்சு. அதுதான் கலியுகம்னு சொல்லப்படுது.
Formerly, before Kali Yuga, unnecessarily, even an ant would not be killed. Even an ant.
முற்காலத்திலெல்லாம் இந்த கலியுகத்துக்கு முன்னாடி தேவையில்லாம ஒரு எறும்பு கூட கொல்ல மாட்டாங்க. ஒரு எறும்பு கூட.
There are many instances that a hunter who has taken advantage of killing animals, but when he became a devotee, he was not prepared to kill even an ant.
நிறைய சம்பவங்கள் இருக்கு. இதுக்கு ஒருத்தன் வேடனா இருந்ததுனால அவன் மிருகங்களை கொல்றத வழக்கமா கொண்டிருந்தான். ஆனா அவன் ஒரு பக்தனான பிறகு அவன் ஒரு எறும்ப கூட கொல்றதுக்கு தயாரா இல்லை.
சோ தி கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட் இஸ் டூ நைஸ் தட் இட் மேக்ஸ் எ பர்சன் பர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங். Perfect in knowledge, perfect in strength, perfect in age, everything. We need so many things.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் எந்த அளவுக்கு அருமையானதுன்னா இது ஒரு நபரை எல்லா விஷயத்திலையும் பக்குவமானவனாக்குது. அவனுடைய அறிவில் பக்குவமானவனாக்குது. அவனுடைய பலத்தில் பக்குவம் அடைகிறான். அவனுடைய வயசுல பக்குவம் அடைகிறான். எல்லாத்திலையுமே நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது.
சோ திஸ் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப், தி ப்ராசஸ் ஹவு டு மேக் லைஃப் பர்ஃபெக்ட் இஸ் கமிங் டவுன் ஃப்ரம் கிருஷ்ணா.
வாழ்க்கையை பக்குவமாக்கிக் கொள்றதுக்கான இந்த வழிமுறையானது கிருஷ்ணரிடம் இருந்து வருது.
கிருஷ்ணா இஸ் தி ஒரிஜின் ஆஃப் எவ்ரிதிங். Therefore, the knowledge of perfection is also coming from him.
Krishna ellavattirkum moolamanavar. Adanalai dhaan vaalkaiyoda pakkuvathukana arivum avaridathil irundhe varudhu.
And periodically means after millions and millions of years, Krishna comes.
அவ்வப்போது அப்படின்னா பல கோடி கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் கிருஷ்ணரே வரார்.
He comes once in a day of Brahma.
பிரம்மாவோட ஒரு நாளுக்கு ஒரு முறை அவர் வருகிறார்.
So, Brahma's days, even the one day, the span of one day, it is very difficult to calculate.
பிரம்மாவோட நாள் அப்படின்றது ஒரு பகல் நேரத்தை கூட கணக்கிடுறது ரொம்ப கஷ்டமானது.
சஹஸ்ர ஜூக பர்ஜந்தம் மரஹ ஜத் பிரம்மனோ விது. தி பிரம்மாஸ் ஒன் டே மீன்ஸ் அபவுட் 433 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்.
பிரம்மாவோட ஒரு பகல் அப்படின்னா கிட்டத்தட்ட 43 கோடி வருடங்கள்.
So in each day of Brahma, Krishna comes. Once in a day.
Brahma vada ovvoru pagalliyum Krishna varar. Oru pagalukku oru murai.
That means after a period of 433 millions of years, he comes.
Appadina marubadiyum 43 kodiye 30 lakhsam varshathukku apparam varuvar.
Why? To give perfect knowledge of life. How a human being should live to make his life perfect.
Yeah, வாழ்க்கையோட பக்குவமான அறிவை வழங்கறதுக்காக, எப்படி மனிதர்கள் அவங்க வாழ்க்கைய பக்குவமாக்கி கொள்றதுக்காக வாழ்றது.
சோ தி பகவத் கீதா இஸ் தேர் ஸ்போக்கன் பை கிருஷ்ணா இன் திஸ் மில்லேனியம் இன் திஸ் டே.
இப்ப இருக்கிற பகவத்கீதையானது கிருஷ்ணரால இந்த யுகத்துல இந்த நாள்ல பேசப்பட்டது.
நாவ் பிரம்மாஸ் மண்டே வி ஆர் பாசிங் த்ரூ தி 28th மில்லியன்.
இப்போ பிரம்மாவோட ஒரு பகல்ல 28th யுகத்தை நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம்.
இன் பிரம்மாஸ் டே தேர் ஆர் 71 மோனுஸ் and one mono leaves for, that is also many millions of years, 72 many.
இல்லை, பிரம்மாவோட ஒரு பகல்ல 71 மனுக்கள் இருக்காங்க. ஒரு மனுவோட காலமானது அதுவும் கூட பல கோடிக்கணக்கான வருடங்கள், 72 யுகங்கள்.
So we are not interested now about calculation. Perfect knowledge. This perfect knowledge comes from God or Krishna and it is distributed by parampara system, by disciplic succession.
நாம இப்ப இந்த மாதிரி இந்த கணக்கு எல்லாம் போறதுல அவ்வளவா விருப்பம் இல்ல. பக்குவமான அறிவு, இந்த பக்குவமான அறிவுன்றது கடவுள் அல்லது கிருஷ்ணர்கிட்ட இருந்து வருது. இத சீடத்தொடர் என்ற பரம்பரா வழிமுறை மூலமா விநியோகிக்கப்படுது.
The example is just there a mango tree. On the top of the mango tree there is a very ripened fruit and that fruit has to be tasted.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாமரம் இருக்கு, அந்த மரத்தோட உச்சியில நல்ல பழுத்த பழம் இருக்கு. இப்ப அந்த பழத்தை சுவைக்கணும்.
So if I drop the fruit from up, it will be lost.
இப்ப அந்த பழத்தை மேல இருந்து கீழே போட்டேன்னா அது வீணா போயிடும்.
Therefore, it is handed over after one, then it comes down.
அதனாலதான் மேல இருந்து ஒருத்தர் கையில இன்னொருத்தர் கையில இன்னொருத்தர் அப்படியே அதை கீழே கொண்டு வரணும்.
So all basic process of knowledge is taking from the authority.
அதனால ஞானத்துக்கான இந்த எல்லா வேத வழிமுறைகளும் அதிகாரிகள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது.
And it comes down through disciplic succession.
அது இந்த சீடத்தொடர் மூலமா கீழே வருது.
Just like I have already explained, Krishna gives the knowledge, perfect knowledge, to Brahma. And Brahma gives the knowledge to Narada.
ஏற்கனவே நான் விளக்கினது போல கிருஷ்ணர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், பக்குவமான அறிவை பிரம்மாவிடம். பிரம்மா இந்த அறிவை நாரதருக்கு வழங்குறார்.
Narada gives the knowledge to Vyas. Vyas gives the knowledge to Madhyacharya. Madhyacharya gives the knowledge to His disciplic succession.
நாரதர் இந்த அறிவை வியாசதேவருக்கு கொடுக்கிறார். வியாசர் மத்வாச்சாரியருக்கு இந்த அறிவை வழங்குறார். மத்வாச்சாரியர் இந்த அறிவை அவருடைய சீடத்தொடரில் வழங்குறார்.
Later on to Madhavendra Puri. Madhavendra Puri gives that knowledge to Ishwar Puri. Ishwar Puri gives that knowledge to சைதன்ய மகாபிரபு, லார்ட் சைதன்யா.
பின்னர் மாதவேந்திர பூரிக்கு அந்த ஞானம் கிடைக்க, மாதவேந்திர பூரி அந்த அறிவை ஈஸ்வர பூரிக்கு வழங்கு, ஈஸ்வர பூரி அந்த அறிவை சைத்தன்ய மகாபிரபுக்கு, பகவான் சைத்தன்யருக்கு வழங்குறார்.
He delivers that knowledge to his immediate disciples, 6 Goswamis.
அவரது சீடர்களான 6 கோஸ்வாமிகளுக்கு அந்த ஞானத்தை வழங்குறார்.
The 6 Goswamis delivers the knowledge to Srinivas Acharya, Jiva Goswami, then Kaviraj Goswami, then Vishwanath Chakravarti, then Jagannath Das Babaji, then Bhaktivinoda Thakur, then Gaurkishore Das Babaji Maharaj, then my spiritual master Bhakti Siddhanta Saraswati.
Haru Goswamigal and the Jnanatha Srinivas Acharya Rukku Valangaranga, Jeeva Goswamiki, Raga Krishnadas Kaviraj Goswami, Raga Vishnu Chakravarti, Raga Jagannath Das Babaji, Raga Bhaktivinoda Thakur, Raga Gaurkishore Das Babaji Maharaj, Adathe Yenada Guru Maharajarana Bhakti Siddhanta Saraswati.
Then we are distributing the same knowledge.
பிறகு நாங்களும் அதே அறிவை விநியோகித்துக்கிட்டு இருக்கோம்.
We don't manufacture knowledge.
நாங்களா அறிவை உருவாக்குறதல்ல.
Because how we can manufacture? Perfect knowledge means I must be perfect.
ஏன்னா எப்படி நம்மளால உருவாக்க முடியும்? பக்குவமான அறிவு அப்படின்னா நான் பக்குவமானவனா இருக்கணும்.
பட் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட்.
ஆனால் நான் பக்குவமானவன் அல்லவே.
எவ்ரிவன் ஆஃப் அஸ் when I am speaking, because we are not perfect, because in our conditional life we have got four defects.
நான் பேசும்போது நம்ம எல்லாரையுமே குறிப்பிடுறேன். ஏன்னா நம்ம பக்குவமானவங்க அல்ல. நம்முடைய கட்டுண்ட வாழ்க்கையில நம்மகிட்ட நான்கு விதமான குறைபாடுகள் இருக்கு.
The first defect is that we commit mistake. Any one of us who are sitting here, nobody can vouchsafe that he has not committed any mistake in life. No, that is natural. To err is human.
முதல் குறைபாடு என்னன்னா நம்ம தவறு செய்பவர்கள். இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே யாருமே நம்ம வாழ்க்கையில எந்த தவறுமே செய்ததில்லைன்னு சொல்ல முடியாது. அது இயற்கையானது. தவறுவது மனித இயல்பு.
In our country, even a personality like Mahatma Gandhi, he committed so many mistakes. So to commit mistake is not unusual, it is usual for any man.
எங்க நாட்டில் மகாத்மா காந்தி மாதிரியான நபர் எல்லாம் கூட எத்தனையோ தவறு செய்திருக்காங்க. அதனால தவறு செய்யறதுன்றது வழக்கத்துக்கு மாறானது அல்ல. அது எந்த மனிதனுக்குமே
வழக்கமானதுதான்.
அடுத்து ஒருத்தர் மாய வயப்பட்டிருக்கார். மாய அப்படின்னா ஒன்ன வேறொன்றா ஏற்றுக்கொண்டிருப்பது.
Just like every one of us, we accept this body as ourself. But actually we are not. Everyone.
உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உடல் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே நம்ம இந்த உடல் அல்ல. நம்ம ஒவ்வொருத்தருமே அப்படிதான் நினைக்கிறோம்.
On this bodily concept of life, the whole trouble is there in the world.
இந்த உடல் என்ற எண்ணத்தினால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இருக்கு.
I'm thinking Indian, you are thinking American, he's thinking dog, he's thinking cat. Because on this body concept.
நான் இந்தியன் நினைக்கிறேன், அவர் அமெரிக்கன் நினைக்கிறார், அவர் நாயன் நினைக்கிறார், இவர் பூனை நினைக்கிறார். ஏன்னா இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கை அது.
So this is illusion. Because I am not this body, you are not this body.
அதனால இது மாயை. ஏன்னா நான் இந்த உடல் அல்ல, நீங்க இந்த உடல் அல்ல.
Because at the time of death we can understand the body is there, but my relative is crying, oh my son is gone, my father is gone, where is gone?
ஏன்னா மரண தருவாயில இந்த உடல் அங்கதான் இருக்கு, நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஆனா உறவினர்கள்லாம் அழறாங்க, ஓ என்னுடைய மகன் போயிட்டான், ஓ என்னுடைய அப்பா போயிட்டார், எங்க போயிட்டாங்க?
The body is there. Where is your father gone?
உடல் இங்கதானே இருக்கு, அப்பா எங்க போயிட்டாரு?
No, then we can, after death we can understand that my father or my son was not this body, he was something else. So this is called illusion.
மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, என்னுடைய தந்தையோ அல்லது மகனோ இந்த உடல் அல்ல, அவர்கள் வேற ஏதோ, அப்படின்னா இதுதான் மாயைன்னு சொல்லப்படுது.
So mistake, illusion and cheating. Everyone wants to cheat others. This is the dealing.
அதனால தவறு செய்யறோம், மாயையில் இருக்கோம், ஏமாத்துறோம், எல்லாருமே மற்றவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கிற விவகாரம்.
Suppose we are businessman making some agreement. So I am trying to make the agreement in my favor. You are trying to make the agreement in your favor. I am thinking, I have cheated this person. I am so clever.
இப்போ நம்ம வியாபாரம் செய்யறவங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுறோம். நான் என்னோட விருப்பத்தின்படி நான் ஒரு ஒப்பந்தம் போடுறேன், நீங்க உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நான் இந்த நபரை ஏமாத்திட்டேன், நான் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நான் நினைக்கிறேன்.
So the cheating propensity is there. Even we hide something. Even husband and wife, we cheat one another. What to speak of man? Even sometimes father and son. What to speak of other reason? The cheating propensity.
அதனால இந்த ஏமாத்துற சுபாவம் இருக்கதான் செய்யுது. நம்ம எதையாவது மறைக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள கூட ஒருத்தங்க இன்னொருத்தங்களை ஏமாத்துறாங்க. மற்றவர்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சில சமயத்துல தந்தையும் மகனும் கூட மற்ற உறவுகளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனால ஏமாத்துற சுபாவம் இருக்கதான் செய்யுது.
First that we commit mistake. We are illusion, we cheat, and at the end, all our senses are imperfect.
முதல்ல நம்ம தப்பு செய்யறோம், நம்ம மாயையில் இருக்கோம், நம்ம ஏமாத்துறோம், இறுதியில் நம்முடைய எல்லா புலன்களும் குறைவுள்ளதா இருக்கு.
Just like we are very much proud of seeing. Everyone says, can you show me? I want to see. And what you can see?
உதாரணத்துக்கு, நம்முடைய காணும் சக்தியை கொண்டு ரொம்ப கர்வப்படுறோம். எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீங்க காட்ட முடியுமா, நான் பார்க்க விரும்புறேன். உங்களால என்ன பார்க்க முடியும்?
What is the power of seeing? If it's at night, if there is no sunshine, you cannot see. So what is the use of your seeing?
உங்களுடைய பார்க்கும் திறன் எவ்வளவு இருக்கு? இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லைன்னா உங்களால எதையுமே பார்க்க முடியாது. அப்படின்னா உங்களுடைய பார்க்கும் திறன்ல என்ன பிரயோஜனம் இருக்கு?
If there is wall, you cannot see what is beyond the wall. You are seeing every day the sun, but this we are seeing just like a small disk.
ஒரு சுவர் இருந்ததுன்னா அந்த சுவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத உங்களால பார்க்க முடியாது. தினமும் நம்ம சூரியனை பார்க்கிறோம், ஆனா நம்முடைய பார்வைக்கு அது ஒரு சின்ன தட்டு மாதிரி தான் தெரியுது.
But actually, it is 14,000 times bigger than this earth.
ஆனா உண்மையிலேயே இந்த பூமியை விட சூரியன் 14,00,000 மடங்கு பெரியது.
Similarly, we cannot see, which is situated very long distance. We cannot see even the eyelid, which is actually with the eyes, but you cannot see.
அதே மாதிரி ரொம்ப தூரத்துல ஏதாவது இருந்ததுனாலும் நம்மளால பார்க்க முடியாது. நம்மளோட நம்ம கண் இமையே பார்க்க முடியாது. உண்மையிலேயே அது நம்ம கண்ணோடவே இருக்கு, ஆனா நம்மளால பார்க்க முடியறதில்ல.
In this way, if you study every one of your senses, you will find imperfect.
இதே மாதிரி ஒவ்வொரு உங்களுடைய புலன்களையும் நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அது பக்குவமற்றதா இருக்கிறத காணலாம்.
So your senses are imperfect. You are cheating, you are illusion, and you commit mistake. How you can give perfect knowledge?
அப்படின்னா உங்க புலன்கள் குறைவுள்ளதா இருக்கு, நீங்க ஏமாத்துறீங்க, நீங்க மாயையில் இருக்கீங்க, நீங்க தவறு செய்யறீங்க, எப்படி உங்களால பக்குவமான அறிவை கொடுக்க முடியும்?
Therefore, don't accept any knowledge. from an imperfect personality.
அதனாலதான் இந்த மாதிரி பக்குவமற்ற நபர்களிடமிருந்து எந்த அறிவையும் நாம் ஏற்பதில்லை.
That is because that is imperfect knowledge. What is the use of that knowledge?
ஏன்னா அது பக்குவமற்ற அறிவு. அந்த அறிவுனால என்ன பிரயோஜனம் இருக்கும்?
Theorizing. No theory. We want to know fact. That is perfect knowledge.
அவங்க வெறும் கொள்கை தான் எழுதுறாங்க. வெறும் அந்த கொள்கையை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு உண்மைதான் வேணும். அதுதான் பக்குவமான அறிவு.
So that perfect knowledge can come from God.
அந்த பக்குவமான அறிவு பகவானிடத்திலிருந்து வர முடியும்.
And one who distribute that knowledge exactly as God has said, he is perfect.
யாரோ ஒருத்தர் கடவுள் சொல்லியிருக்கிற அந்த அறிவை அப்படியே அந்த அறிவை விநியோகிக்கும் போது அவர் பக்குவமானவராகிறார்.
Just like a postman comes and delivers you, say $100. So he is not delivering that $100.
இப்ப உதாரணத்துக்கு ஒரு தபால்காரர் உங்களிடத்துல வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறாருன்னா அது அவருடைய 1000 ரூபாய் அவர் கொடுக்கல.
Your friend has sent you $100 and his business is to hand over that $100 as it is without any change, without taking $1 from it. No. Or adding.
உங்களுடைய நண்பர் உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பியிருக்கார். அவரோட கடமை என்னன்னா இப்ப அந்த 1000 ரூபாய எந்த மாற்றமும் இல்லாம அதிலிருந்து 1 ரூபாய் கூட எடுக்காம அதோட எதையும் சேர்க்காமலும் அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்.
No addition, no subtraction. His honesty, his perfection is that he delivers you that $100 which is sent by your friend. That is his honest perfection.
அவர் எதையும் நீக்காம அவர் நேர்மையா அவர் பக்குவமா உங்க நண்பர் கொடுத்த பணத்தை 1000 ரூபாய் அப்படியே அவர் வந்து கொடுக்கிறார் அப்படின்னா அதுதான் அவருடைய நேர்மை. அதுதான் பக்குவம்.
He may be imperfect in so many other ways, but when he does his business perfectly, he is perfect.
மற்ற விதங்கள்ல அவர் பல விஷயங்கள்ல அவர் பக்குவமற்றவரா கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய வேலையை செய்யும் போது அவர் பக்குவமா செய்யும் போது அவர் பக்குவமானவரே.
Similarly, our this Vyas Puja means we receive perfect knowledge from Krishna through the agency of spiritual master.
அதே மாதிரி நம்முடைய இந்த வியாச பூஜா என்பது நம்ம குரு மூலமா கிருஷ்ணர்கிட்ட இருந்து இந்த பக்குவமான அறிவை பெறுகிறோம்.
So, this Vyas Puja means one day in a year, on the birthday of the spiritual master, because he is representative of Vyas, he is delivering the same knowledge which has come down by disciplic succession without any change. He is offered the respect.
அதனால இந்த வியாச பூஜை என்றால் வருஷத்துல ஒரு நாள் குருவோட பிறந்த நாள்ல வியாசதேவருடைய பிரதிநிதின்றதால எந்த மாற்றமும் இல்லாம சீட தொடர்ல வரக்கூடிய இந்த அறிவை அப்படியே நமக்கு வழங்குவதால அவருக்கு மரியாதை செலுத்தப்படுது.
This is called Vyas Puja.
இதுதான் வியாச பூஜைன்னு சொல்லப்படுது.
And the spiritual master receives all honor, all contribution on behalf of the Supreme Personality of Godhead, not for his person.
குருவானவர் எல்லா புகழையும் எல்லா பரிசுகளையும் பரமபுருஷ பகவான் பெயரில் ஏற்றுக்கொள்றார். அவருக்காக அல்ல.
Just like in our country, when there was British rule, there was a viceroy and a king's representative. So naturally, when Viceroy used to go to some meeting, many people used to present valuable jewels, valuable, because just to honor him.
உதாரணத்துக்கு எங்க நாட்டில் பிரிட்டிஷார் சங்கம் இருந்தது. அப்போ அங்க வைஸ்ராய் மன்னருடைய பிரதிநிதியா இருந்தார். இயற்கையாகவே அந்த வைஸ்ராய் எங்கெல்லாம் ஏதாவது நிகழ்ச்சிக்கு போகும்போது அவருக்கு மக்கள் ரொம்ப மதிப்பு மிக்க மணிகளை மதிப்பு மிக்கவைகளை பரிசா வழங்குறது வழக்கம். ஏன்னா அவரை கௌரவிக்கணும்ன்றதுக்காக.
But the law was that not a single of the jewels or contribution the viceroy could touch. It was going to the royal treasury.
ஆனால் சட்டம் என்னன்னா அந்த சிறு ஆபரணங்களை பரிசு பொருட்களை கூட வைஸ்ராய் தொடவே முடியாது. அது எல்லாத்தையுமே அவர் மன்னரின் கருவூலத்துக்கு அனுப்பியாகணும்.
The viceroy could accept on behalf of the king all contribution, but it goes to the king.
வைஸ்ராய் மன்னரின் பேரில் அவருக்கு வழங்கக்கூடிய அந்த பரிசுகளை ஏற்கலாமே ஒழிய, ஆனால் அந்த பரிசுகள் மன்னருக்கு தான் போய் சேரும்.
Similarly, this day, Basavusha day, whatever honor, contribution and feelings is being offered to the spiritual master, it is, again, as we have received the knowledge from upwards, similarly, this respect also goes from downward to the upward. This is the first.
அதே மாதிரி இந்த வியாச பூஜை தினத்துல குருவிடம் என்னெல்லாம் புகழ் பரிசுகள் உணர்வுகள் வழங்கப்படுதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் நாம் எப்படி இந்த மேலிருந்து அறிவை பெற்றோமோ அதே மாதிரி கீழிருந்து இந்த எல்லா மரியாதை பரிசுகள் இது எல்லாத்தையும் மேல் நோக்கி நம்ம திருப்பி அனுப்புறோம். இதுதான் வழிமுறை.
சோ as a spiritual master is teacher of the student, he has to teach the disciple how to send back his respect and contribution to God.
குருவானவர் மாணவனுக்கு உபதேசம் அளிக்கக்கூடியவர். அதனால அந்த மரியாதை அந்த பரிசுகளை எப்படி திரும்பவும் அவரிடத்துல அனுப்புறது அப்படின்றத மாணவனுக்கு அவர் உபதேசிக்கணும்.
This is called Vyasa Puja.
இதுதான் வியாச பூஜைன்னு சொல்லப்படுது.
So, spiritual master is respected as good as God. Why? சாட்சாத் ஹரித்தேன சமஸ்த சாஸ்திரை.
அதனால குருவுக்கு கடவுளை போலவே மரியாதை செலுத்தப்படுது. ஏன்? சாட்சாத் ஹரித்தேன சமஸ்த சாஸ்திரை.
They have already chanted the song சமஸ்த சாஸ்திரி in all Vedic literature. சமஸ்த, all. சமஸ்த means all. சாஸ்திர means Vedic literature.
ஏற்கனவே அவங்க இந்த பாடல் பாடிட்டாங்க. சமஸ்த சாஸ்திரை எல்லா வேத இலக்கியங்களும் அர்த்தம். சமஸ்த அப்படின்னா எல்லா, சாஸ்திர அப்படின்னா வேத இலக்கியங்கள்.
The all the sastras in Vedic literature, they have declared that spiritual master is as good as God.
எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா வேத இலக்கியங்களிலும் குருவானவர் கடவுளை போலவே என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
Not God, but as good as God.
கடவுள் அல்ல, ஆனால் கடவுளை போலவே.
The Mayavadi, they think that the spiritual master is also God. No, we Vaishnav, we don't accept that theory.
மாயாவாதிகள் நினைக்கிறாங்க குருவும் கூட கடவுள் தானே. நம்ம வைஷ்ணவர்கள் அதை ஏற்பதில்லை அந்த
கொள்கையை. ஆனா
உண்மையிலேயே எப்படி ஒரு மனிதன் கடவுளாக முடியும்? முடியாது. ஆனா அவன் கடவுளோட பிரதிநிதின்றதால கடவுளை போல அவனுக்கு மரியாதை செலுத்தப்படுது.
Not that he has become God.
அவர் கடவுள் ஆயிட்டார் என்றது அல்ல, கிந்து பிரபோர்ய பிரிய ஏவ தஸ்ய.
Just like you have got his dear son, if somebody pats your son, even pats your dog, you become pleased.
உங்களுக்கு ஒரு பிரியமான மகன் இருக்கான், உங்க மகனை யாராவது நல்லா தட்டி கொடுக்கறாங்க அப்படின்னா உங்களுடைய நாயை தட்டி கொடுத்தா கூட நீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவீங்க.
So the spiritual master is very confidential servant, dog of God.
அதனால இந்த குருவானவர் கடவுளின் மிக ரகசியமான சேவக நாய்.
Therefore, if you can please him, jasaprasada bhagavat prasada.
அதனாலதான் நீங்க அவரை திருப்திப்படுத்த முடியும்னா யஸ்யப்ரசாதா பகவ பிரசாத.
If you can please the spiritual master, then God is pleased.
நீங்க குருவை திருப்திப்படுத்தினீங்கன்னா கடவுளும் திருப்தி அடைகிறார்.
Just like your small child, if somebody pleases the child, you become automatically pleased.
இப்போ உங்க குழந்தை இருக்கு, யாராவது அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்தினாங்கன்னா உடனே நீங்களும் சந்தோஷம் அடைறீங்க.
You can please the child with the 2 cent worth lozenges, but to please you it may require thousands of dollars. So you can finish the business by offering a lozenges.
அந்த குழந்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு 2 ரூபாய் சக்கரமிட்டா இருந்தா போதும். ஆனா உங்களை சந்தோஷப்படுத்தணும்னா 1000 கணக்கான ரூபாய் இருந்தா கூட பத்தாது. அதனால நீங்க 2 ரூபாய் சக்கர மிட்டாயை வச்சு வேலையை முடிச்சிடலாம்.
So this is the position of spiritual master. Don't misunderstand that this person is sitting very comfortably and taking all honors and contributions.
இதுதான் குருவோட நிலை. இதை தவறா புரிந்து கொள்ளாதீங்க. என்ன இந்த நபர் ரொம்ப சௌகரியமா உட்கார்ந்துட்டு எல்லா கௌரவத்தையும் எல்லா பரிசுகளையும் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க.
It is needed just to teach them how to respect the representative of God.
எப்படி கடவுளுடைய பிரதிநிதியை மதிக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு போதிக்கிறதுக்காக இது தேவைப்படுது.
This is the summon substance of Vyasa Puja.
இதுதான் வியாச பூஜாவோட சாரம் அர்த்தம்.
Thank you.
மிக்க நன்றி.